அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முணங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். சர்ச்சைக்குரிய பர்மிய பௌத்த துறவி விராத்து இலங்கைக்கு வருவது குறித்து முஸ்லிம்கள் அச்சம் வெளியிட்டுள்ளது குறித்த செய்திகள்.
டைம் மேகசின் அவரை பிராண்ட் பண்ணது ஃபேஸ் ஆஃப் புத்திஸ்ட் டெரரிசம். இப்படியா கொடுத்த ஒரு வயலண்ட் புத்திஸ்ட் மங்க் பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்ஷ இவருக்கு பெர்மிஷன் கொடுத்தால் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்களுக்கு உள்ள நம்பிக்கையே இல்லாம போகும்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு நாளை வழங்கப்பட உள்ள நிலையில் இந்த வழக்கின் பின்னணி குறித்த செய்திகள். இந்த வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்தால் ஜெயலலிதாவின் நிலை என்னவாகும் என்பது குறித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமணி அளித்த செவி.
ஆனா அதே கோர்ட்ல தனக்கு இருக்கிற டிபிகல்டிஸ் சொல்லி கண்டிஷனையும் சென்டென்ஸையும் ஒரு 3-4 டேஸுக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியும்.
ஐஐடியில் படிக்கும் மாணவர்கள் ஏன் விண்வெளி ஆய்வு அமைப்பான இஸ்ரோவில் சேர ஆர்வம் காட்டுவதில்லை என்பது குறித்த செவியும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சீவகன்.
ஈராக்கிலும் சிரியாவிலும் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான வான் தாக்குதல்களை அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி தொடர்கின்றது. கிளர்ச்சிக்காரர்களின் நிலைகளும் கவச வாகனங்கள் உட்பட வாகனங்களும் நிர்மூலம் செய்யப்பட்டன. இஸ்லாமிய அரசுக்கு முக்கியமான வருமானத்தை ஈட்டித் தருகின்ற பெட்ரோலிய உற்பத்தி ஆலைகளும் கூட்டணி படையினர்களின் போர் விமானங்களால் இலக்கு வைக்கப்பட்டன. வான் தாக்குதல் நடவடிக்கைகள் ஆரம்பமான பின்னர் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நகரங்களிலிருந்து மக்கள் தப்பியோடி கொண்டிருப்பதை தாம் நேரில் பார்த்ததாக பலர் கூறியிருக்கிறார்கள். தீவிரவாதிகளின் முன்னேற்ற நடவடிக்கைகளை தாம் பின்வாங்க செய்ததாக சிரியாவில் குர்தியின போராளிகளால் கூறப்படுகின்ற வடக்கு நகரான கொபானியில் இன்றும் சண்டை தொடர்ந்துகின்றது.
இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான வான் தாக்குதலில் பங்கெடுக்க வேண்டுமா என்பது குறித்து பல ஐரோப்பிய நாடுகள் பரிசீலித்து வருகின்றன.
Clearly, military action, which is being taken by a selection of states, is as important an ingredient as...
ஈராக்கில் செயல்பட்டு வரும் அந்த தீவிரவாத அமைப்புக்கு எதிரான நடவடிக்கையில் பங்கேற்க 7 F-16 ரக விமானங்களை அனுப்ப உள்ளதாக டென்மார்க் ஏற்கனவே அறிவித்துள்ளது. அப்படியான பங்களிப்பு குறித்து பிரிட்டனும் பெல்ஜியமும் ஆராய்ந்து வருகின்றன. எனினும் சிரியாவில் எந்த நடவடிக்கையிலும் அவை பங்கேற்காது. இதேவேளை இதே விஷயம் தொடர்பில் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு விவாதத்தில் பேசிய பிரதமர் டேவிட் கேமரன் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் நீண்ட ஆண்டுகளுக்கு தொடரும் என்று எச்சரித்துள்ளார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு தனது விஜயத்தை தொடங்க இருக்கும் நிலையில் அவருக்கு நியூயார்க் நீதிமன்றம் ஒன்று அழைப்பாணை ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. குஜராத் மாநிலத்தில் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கரவங்களில் அவர் ஆற்றியதாக கூறப்படும் பங்கு தொடர்பாக இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கின்றது. மோடி இன்று வெள்ளிக்கிழமை நியூயார்க் வந்து ஐநா பொதுச்சபையில் உரையாற்ற இருக்கின்றார். அவர் பின்னதாக அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவையும் சந்திக்க இருக்கின்றார். அமெரிக்க நீதி மையம் என்ற மனித உரிமை அமைப்பும் குஜராத் கலவரங்களில் உயிரிழந்தோர் இருவரின் சேர்ந்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த கலவரங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள் ஆவர். மோடியை இந்திய நீதிமன்றங்கள் இந்த கலவரங்கள் தொடர்பான வழக்குகளில் குற்றமற்றவர் என்று கூறி தீர்ப்பளித்திருக்கின்றன. இந்த கலவரங்களில் மோடிக்கு இருந்ததாக கூறப்படுகின்ற தொடர்பு காரணமாக சமீபத்தில் நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல்களில் அவரது பெரு வெற்றிக்கு முன்னதாக அமெரிக்க விசா அவருக்கு மறுக்கப்பட்டிருந்தது.
தமது நாட்டின் அதிபர் கிம் ஜாங் உன் சரியாக அறிய முடியாத ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை வடகொரியா ஒப்புக்கொண்டுள்ளது. முக்கியமான அரச கூட்டம் ஒன்றில் அவர் கலந்து கொள்ள வராததை அடுத்தே அரசின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. வடகொரிய தொலைக்காட்சியில் அவர் தனது காலை தாங்கி தாங்கி நடப்பது போல காணப்பட்ட நிலையில் அவர் கீழ்வாத நோயினால் அவதிப்படக்கூடும் என்று சில தென்கொரிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 3 வாரங்களாக எந்த பொது நிகழ்ச்சியிலும் கிம் ஜாங் உன் காணப்படாததால் அவரது உடல்நிலை குறித்த ஊகங்கள் அதிகரித்து வந்தன. நேற்று வியாழக்கிழமை நாட்டின் அதி உயர் அமைப்பான மக்கள் உயர்பீட கூட்டத்திற்கு கூட அவர் வரவில்லை.
இந்தியாவின் வடக்கு நகரான விருத்தாவனிலிருந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கின்ற சொந்த நகரான கொல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற விதவை பெண்கள் தங்களின் பிரச்சனைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். கணவன்மார் உயிரிழந்த பின்னர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களே இந்த பெண்கள் ஆவர். ஆயிரக்கணக்கான விதவை பெண்கள் தங்களின் குடும்பத்தவர்களுக்கு சுமையாக இருப்பதாகவும் துரதிருஷ்டத்தை கொண்டு வருவதாகவும் கூறி கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் வடக்கு நகரான விருந்தாவனில் வசிக்கின்ற கிட்டத்தட்ட 20,000 விதவை பெண்கள் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கொல்கத்தா திரும்பியிருக்கின்ற விதவையர்கள் மேற்கு வங்க ஆளுநரிடம் உதவியும் கோரியிருக்கின்றார்கள்.
சர்வதேச கிரிக்கெட் குழு ஒன்று மிகவும் உயரமான இடத்தில் கிரிக்கெட் விளையாடி சாதனை ஒன்றை புரிந்துள்ளார்கள். ஆப்பிரிக்காவின் மிக உயர்ந்த மலையான கிளிமஞ்சாரோவிலேயே அவர்கள் விளையாடியுள்ளார்கள். கடல் மட்டத்திற்கு 5,700 மீட்டர் உயரத்தில் இந்த ஆட்டம் நடைபெற்றது. கிளிமஞ்சாரோ மலையுச்சிக்கு சற்று கீழே ஒரு பெரும் பள்ளத்தில் சமதரையில் இது நடைபெற்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். பர்மாவில் வாழும் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பூட்டும் பல சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கின்ற சர்ச்சைக்குரிய பௌத்த துறவியை தமது மாநாட்டில் கலந்து கொள்ள வருமாறு கடும்போக்கு அமைப்பான பொதுபல சேனா அழைத்திருக்கிறது. இதை முஸ்லிம் அமைப்புகள் எதிர்த்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் சீவகன்.
பர்மாவில் முஸ்லிம்களுக்கு எதிரான பௌத்த பிக்குவாக பார்க்கப்படுகின்ற அசின் விராத்து அவர்களை இலங்கையில் பொதுபல சேனா அமைப்பு தமது மாநாடு ஒன்றுக்காக அழைத்துள்ளமைக்கு இலங்கை முஸ்லிம் கவுன்சில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த பிக்குவை முஸ்லிம்களுக்கு எதிரானவர் என்று கூறுகின்ற இலங்கை முஸ்லிம் கவுன்சிலின் தற்காலிக தலைவரான ஹில்மி அகமட் அவர்கள் அவரது வருகைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்.
வெண்டபல் அசின் விராத்துன்றவர் தான் பர்மாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருக்கும் இந்த மெசக்க எல்லாத்துக்கும் இன்சைட் பண்ற ஒரு புத்திஸ்ட் மான். அவருக்கு டைம் மேகசின் அவரை பிராண்ட் பண்ணது தி புச்சர் ஆஃப் புத்திஸ்ட் டெரரிசம், இல்லாட்டி அவங்க சொன்னது தி ஃபேஸ் ஆஃப் புத்திஸ்ட் டெரரிசம்,
அதாவது பௌத்த பயங்கரவாதத்தின் முகம் என்று அவரை வர்ணித்திருந்தார்கள். அப்படித்தானே
டைம் மேகசின் அவங்கள பிராண்ட் பண்ணது. அவரு இப்ப ஸ்ரீலங்காக்கு இன்வைட் பண்ணுகிறது பொதுபல சேனா என்ற ஆர்கனைசேஷன் வந்து 28ஆம் தேதி அவங்க ஒரு பெரிய ஒரு மீட்டிங் புத்திஸ்ட் மங்க்ஸ் அழைச்சி சுகதாச இந்து ஸ்டேடியம்ல பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கு தான் இவரை இன்வைட் பண்ணிருக்கு. இவரோட இன்னும் புத்திஸ்ட் மங்க்ஸ் தாய்லாந்துல நேபாள்ல பர்மால இருந்து எல்லாரும் இன்வைட் பண்ணிக்குது. இப்படியா கொடுத்த ஒரு வயலண்ட் புத்திஸ்ட் மங்க் ஸ்ரீலங்கால இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப அலுத்கம்ல வேர்வல ராயட்ஸ் எல்லாமே நடந்தது புத்திபால சேனாட அந்த இன்சைட்ஃபுல் ஸ்பீச்சால. அது மாதிரிக்கு இன்னொரு ராயட்டிங் ஸ்ரீலங்கால நடக்கலன்ற ஒரு பயம் இருக்குது. இப்படியா கொடுத்த ஒரு வயலண்ட் ஒரு புத்திஸ்ட் மங்க ஸ்ரீலங்காக்கு வர விட்டார். இப்ப எங்க பிரசிடன்ட் மஹிந்த ராஜபக்ச இவருக்கு பெர்மிஷன் கொடுத்தால் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்களுக்கு உள்ள நம்பிக்கையே இல்லாம போகும்போதுதான் நாங்க பிரசிடன்ட் மஹிந்த ராஜபக்சக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் இவருக்கு விசா கொடுக்கவானும் இங்கே வர்றது
என்றார் முஸ்லிம் கவுன்சிலின் பதில் தலைவரான ஹில்மி அகமட். அதேவேளை இவரை ஒரு சர்ச்சைக்குரிய பௌத்த பிக்குவாக வர்ணிக்கின்றார் பிபிசியின் பர்மிய சேவையின் மூத்த தயாரிப்பாளரான சோவின்.
He is a controversial figure. He is known as a very nationalist monk. Some people would like
Asin Virathu sarchaikuriyavar or periya desiyavada madaguruvaga avar paarkapadugindrar. Muslimgalukku edirana avarude sila karuthukal migavum theevramanavai endral avarai theevravada pokkuliya bikkuvaga silar koorugindrargal. Anal sila muslimgal Burmavin bautha pengalai kattayamaga madamaatram seiya vilaivadaga koorum avar adanaleye andha nadavadikkaigalai than edirpadagavum ஆனால் தான் இஸ்லாத்துக்கு எதிரானவள் அல்ல என்றும் கூறுகின்றார். முஸ்லிம்களை அவமானப்படுத்தும் வகையில் அவரது சில கருத்துக்களை தனது ஃபேஸ்புக்கில் அவர் அவ்வப்போது போடுவதால் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை கக்கும் ஒருவராக அவரை சிலர் பார்க்கின்றார்கள். இவருக்கு எதிராக பர்மிய அரசாங்கத்தால் எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாத காரணத்தால் அவருக்கு அரசாங்கத்தில் இருக்கும் சில தலைவர்களின் ஆதரவு இருப்பதாகவும் சிலர் பார்க்கின்றார்கள். ஆனாலும் அவர் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டதற்கான ஆதாரம் எதுவும் இதுவரை இல்லை
என்றார் பர்மிய சேவையின் சோவின். இதற்கிடையே முஸ்லிம் கவுன்சிலின் அச்சம் குறித்து கருத்து வெளியிட்ட இலங்கை பொதுபல சேனா அமைப்பின் தலைவரான கலபொட அத்தே ஞானசார தேரர் ஒரு பௌத்த நாட்டுக்கு ஒரு பௌத்த மத தலைவர் வர முடியாவிட்டால் என்ன அர்த்தம் என்று கேட்கின்றார்.
நாங்கள் பர்மாவிலிருந்து மட்டுமல்ல தாய்லாந்து கம்போடியா உட்பட பல நாடுகளிலிருந்து பௌத்த தலைவர்களை அழைத்துள்ளோம். நாம் எவருக்கும் தனியாக அழைப்பு விடுக்கவில்லை. பர்மாவிலிருந்து அந்த நாட்டின் பிரதிநிதியாக யார் வருகிறார்கள் என்பதும் எமக்கு தெரியாது. தேவையில்லாமல் முஸ்லிம் கவுன்சில் இந்த விஷயத்தை குழப்புகிறது. அவர்களது நடவடிக்கை எமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஒரு சிங்கள பௌத்த நாட்டுக்கு ஒரு பௌத்த மதகுரு வர முடியாவிட்டால் அதன் அர்த்தம் என்ன? வருவது அசின் விராத்துவாக இருந்தாலும் அவரை நாம் வரவேற்போம்
என்றார் கலபொடாத்தே ஞானசார தேரர். இலங்கை ஜனாதிபதியும் குடிவரவு விவகாரங்களை கவனிக்கின்ற பாதுகாப்புச் செயலரும் தற்பொழுது கொழும்பில் இல்லாத காரணத்தால் இந்த விடயத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தான் தடுமாறுவதாகவும் முஸ்லிம் கவுன்சில் கூறியிருக்கின்றது.
ஜனாதிபதி இன்னும் நியூயார்க்கில் இருக்கிறாரு. நாங்க அவங்க அவரை கண்ட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அதனால எங்களோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், சிவில் லீடர்ஷிப், ரிலிஜியஸ் லீடர்ஷிப் எல்லாருமே ஸ்ரீலங்கால பிரசிடென்சியல் செக்ரட்டரியோட கண்டாக்ட்ல இருக்கிறாங்க. இதை ரிப்பார்ட்ட சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட்டும் ஸ்ரீலங்கால இல்ல, டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் இமிகிரேஷன் இதுல ஹெட்டா இருக்கிறவர், அவரும் ஸ்ரீலங்கால இல்ல. அதனால எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. நாங்க மத்த மினிஸ்டர் அவங்க எல்லாரோடய நாங்க கன்சல்டேஷன் செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
இதற்கிடையில் பர்மாவில் இருந்து கிடைக்கும் தகவல்களின்படி பௌத்த மதகுருவான அஷின் விராத்து அவர்கள் ஏற்கனவே இலங்கை செல்வதற்காக தனது நாட்டிலிருந்து புறப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது.
செய்திகளை அளித்தவர் சீவகன். பதவி நீக்கப்பட்ட முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்காவுக்கு நியாயமான வழக்கு விசாரணை மறுக்கப்பட்டு வருவதாக அவரது வழக்கறிஞர்கள் இன்று கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிவானிடம் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
தலைமை நீதிபதியாக கடமையாற்றிய சமயம் சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க தவறியதாக குற்றம் சாட்டி ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்று இன்று அழைக்கப்பட்ட போதே இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாக அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ULG பண்டார பிபிசியிடம் தெரிவித்தார்.
ஷிராணி பண்டாரநாயக்க மகாத்மியகே பேங்கு கினுமே எக்க கொட்டசாக் பரிசாக்கிறீமட்ட டொலர் 660,000 முதலாக பேங்கிங் இல்லியமாக கண்ணா இவனி முதலாக கெசேவாத் அப்பே சேவாதாயிக்காவட்டு கவண்டு ஹெக்கியாவாக் நே.
வழக்கு விசாரணைக்கு முகம் கொடுப்பதற்காக முன்னாள் தலைமை நீதிபதியின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கு தொடர்பான கணனிமயப்படுத்தப்பட்ட விவரங்களை அவருக்கு பெற்றுக் கொடுக்குமாறு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. ஆயினும் இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவுக்கமைய முன்னாள் தலைமை நீதிபதியின் வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொடுப்பதை சம்பந்தப்பட்ட வங்கி மறுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த விவரங்கள் தற்போது தன்வசம் இல்லை என்று தெரிவித்த சம்பந்தப்பட்ட வங்கியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கணனி பரிசோதனைகளின் மூலம் சம்பந்தப்பட்ட தகவல்களை கண்டுபிடித்து அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு சுமார் 470,000 அமெரிக்க டாலர்கள் வரை செலவாகும் என்று அறிவித்தார். இந்த பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னாள் தலைமை நீதிபதி தயாரானால் சம்பந்தப்பட்ட தகவல்களை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். தேசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் முன்னாள் தலைமை நீதிபதிக்கு நியாயமான வழக்கு விசாரணையொன்றுக்கு முகம் கொடுப்பதற்காக இருக்கும் அவகாசம் பறிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதன்படி வழக்கு விசாரணையை எதிர்வரும் நவம்பர் மாதம் 3 வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த தகவல்களை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பதை அறிவிக்குமாறு இலங்கை மத்திய வங்கியின் தனியார் வங்கிகளின் பிரிவின் பணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டது.
இனி இந்திய செய்திகள். அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரை சென்றடைந்திருக்கின்றார். நாளை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகின்றார். திங்களன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் நகருக்கு செல்லும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சங்கீதா ராஜன்.
குஜராத் கலவரத்துக்கு பிறகு நரேந்திர மோடிக்கு விசா அளிக்க மறுத்த அமெரிக்கா தற்போது அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்க தயாராகியுள்ளது. கடந்த 20 இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பெருமளவு மேம்பட்டுள்ளது. ஆனால் இருதரப்பு வர்த்தக உறவுகள் கடந்த சில மாதங்களில் சற்று மோசமடைந்துள்ளன. ஜூலை மாதம் ஜெனீவாவில் நடைபெற்ற உலக வர்த்தக அமைப்பின் மாநாட்டில் வர்த்தக ஊக்குவிப்பு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள இந்தியா மறுத்தது, பாரதிய ஜனதா கட்சியை அமெரிக்கா உளவு பார்த்ததாக வந்த புகார்கள், இந்திய தூதர் தேவயானி கோபர்கடேவை கைது செய்து சோதித்தது போன்றவையால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவுகளில் சற்று பின்னடைவு ஏற்பட்டது. எனினும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் உள்ள பிரச்சினைகளை நரேந்திர மோடியின் இந்த அமெரிக்க பயணம் சரி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தயாரிப்பு தொழில்துறையை ஊக்குவிக்க சர்வதேச நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுவதை நோக்கமாக கொண்ட மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளும் தினத்தன்று மோடி தில்லியில் தொடங்கி வைத்தார். எனவே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் வணிகத்தை மேம்படுத்துவதுதான் மோடியின் அமெரிக்க பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மோடி தனது 4 விஜயத்தின் போது கூகுள், IBM, GE போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்களின் உயர்மட்ட தலைவர்களையும் சந்திக்கவிருக்கிறார். அதே நேரம் அமெரிக்க வாழ் இந்தியர்களிடமும் அவர் பேசுவார். மோடியின் இந்த பயணம் அமெரிக்க ஊடகங்களில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறுகிறார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் வாழும் இந்தியர் கணேசன் ரங்கசாமி.
அவரோட விசிட் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி லைக் ஆஃப்டர் வி லான்ச் மங்கள்யான் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட எதிர்பார்ப்பை பத்தியும் அப்புறம் இந்தியாவை பத்திய எக்ஸ்பெக்டேஷனும் மீடியாவில் நிறைய கூட்டி இருக்கு. இந்த இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப லாஸ்ட் 2-3 மந்த்ஸாவே மக்கள்கிட்டையும் சரி மீடியாவிலையும் சரி கொஞ்சம் ஒரு பரபரப்பா ஒரு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. நல்ல நிறைய ப்ரோக்ராமோட வராரு.
அதே நேரம் இந்திய முதலீட்டு சூழல் குறித்த அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் சில சந்தேகங்களை வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் இந்தியாவுடனான வர்த்தகத்துக்கான அமெரிக்க கூட்டமைப்பு அதிபர் ஒபாமாவுக்கு எழுதிய கடிதத்தில் வர்த்தகம் தொடர்பில் சில சிக்கலான கொள்கைகளை புதிய இந்திய அரசாங்கம் தயாரித்துள்ளது என்றும் அதன் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஏற்கனவே அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் சீன வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளார். லடாக் பிரதேசத்தில் சீனாவுடனான எல்லை முறுகல் நிலையை சுமூகமாக தீர்க்க இருதரப்பும் ஒத்துக்கொண்டதாகவும் இரு நாடுகளின் படைகளும் அங்கிருந்து படிப்படியாக விலகிக் கொள்ள ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார்.
தமிழ் செய்திகளை பார்க்க முன்பாக ஒரு சர்வதேச குறிப்பு. கிழக்கு ஆப்கானிஸ்தானின் காஸ்னி மாகாணத்தில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்தியம் ஒன்றை தலிபான் இயக்கம் கைப்பற்றியிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். பிபிசியின் ஜில் மேகவரிங் அளித்துள்ள செய்திக்குறிப்பை அடிப்படையாக கொண்டு பிபிசியின் செய்திகளை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நடந்து வருகின்ற மோதல்களின் தொடர்ச்சியாக நேற்று வியாழக்கிழமை மாலை காஸ்னி மாகாணத்தில் இருக்கின்ற ஆஜஸ்தான் வட்டாரத்தை தாலிபன் ஆயுததாரிகள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். ஆயுததாரிகள் கிராமங்களுக்குள் நுழைந்தபோது அவர்கள் கிட்டத்தட்ட 70 பேரை கொலை செய்திருப்பதாக பிபிசியிடம் பேசிய உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். எதிரியுடன் இணைந்து செயற்பட்டார்கள் என்ற சந்தேகத்தில் பெண்கள் உட்பட 15 பேர் தலைவட்டி கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். காஸ்னிக்குள் நுழைந்திருக்கின்ற தாலிபன் போராளிகளில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பஞ்சாபி இனத்தவர்களும் இருப்பதாக காஸ்னி வட்டாரத்துக்கு பொறுப்பான போலீஸ் தலைமை அதிகாரி கூறினார். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி அவர்கள் கிராமங்களுக்குள் நுழைந்த பின்னர் இதுவரை 20 பேர் வரை காணாமல் போயிருக்கிறார்கள். பலரை தலை வட்டி கொன்றுவிட்டு தண்ணீரில் வீசியிருக்கிறார்கள். மக்களின் குடியிருப்புகளை வெடிவைத்து தகர்த்திருக்கிறார்கள். அவர்களுடன் வந்திருந்த பஞ்சாபிகள் மக்களின் வீடுகளை தீ வைத்தும் வெடிவைத்தும் தகர்க்கும் போது கைகளில் கேமராக்களை வைத்திருந்து படம் பிடித்திருக்கிறார்கள் என்றார் உள்ளூர் போலீஸ் தலைமை அதிகாரி ஜோர்வார் ஜாஹித். அங்கு என்ன நடக்கிறது என்பது பற்றிய சுயாதீனமான தகவல்கள் இல்லாதபடியால் அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் குழப்பகரமான சூழ்நிலையே தொடர்கின்றது. ஆஜரஸ்தான் வட்டாரத்தை பாதுகாப்பு படையினர் மீள கைப்பற்றாவிட்டால் சூழ இருக்கின்ற சுமார் 100 கிராமங்கள் மோசமாக பாதிக்கப்படலாம் என்று உள்ளூர் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அடிக்கடி வன்முறை மோதல்கள் நடக்கின்ற காஸ்னி மாகாணம் தெற்கே கந்தஹாரையும் வடக்கே காபூலையும் கொண்டமைந்திருக்கின்ற கேந்திர முக்கியத்துவமிக்க யுத்தகலமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் புதிய அதிபர் அஷ்ரப் கானி பதவியேற்பதற்கு சில நாட்களே இருக்கின்ற நிலையில் ஆஜரஸ்தான் பிராந்தியம் தாலிபன் வசம் வீழ்ந்திருக்கிறது.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த தமிழர் செய்திகள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா முதல் முறையாக முதல்வர் பதவி வைத்தபோது, அதாவது 1991-96 இடையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு நாளை சனிக்கிழமை பெங்களூரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட இருக்கிறது. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை வேறு மாநிலத்தில் வழங்க வேண்டும் என்று செய்யப்பட்ட மனு இன்று உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் போக்கை மாற்றக்கூடிய இந்த வழக்கின் பின்னணியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 1991-96 வரை முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது ஜனதா கட்சி தலைவராக இருந்த சுப்பிரமணியன் சுவாமி 1996 ஜூன் 14 அன்று இந்த வழக்கை தொடர்ந்தார். தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 66.5 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக ஜெயலலிதா மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதா முதல் குற்றவாளியாகவும் அவரது தோழி சசிகலா இரண்டாவது குற்றவாளியாகவும் மூன்றாம் நான்காம் குற்றவாளிகளாக பி என் சுதாகரனும் இளவரசி என்பவரும் சேர்க்கப்பட்டனர். இதையடுத்து 96ஆம் ஆண்டு டிசம்பரில் 5 நாட்களுக்கு ஜெயலலிதாவின் வீடு, ஹைதராபாத் தோட்டம் ஆகியவை சோதனையிடப்பட்டன. பிறகு இந்த வழக்கிற்கென தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு 97ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் திமுக பொதுச்செயலாளர் அன்பழகன் இந்த வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். உயர்நீதிமன்றம் 2003ஆம் ஆண்டு நவம்பரில் பெங்களூர் தனி நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றியது. பப்புசாரே, பி ஏ மல்லிகார்ஜுனையா, பாலகிருஷ்ணா, முடிகவுடர் ஆகியோர் ஒருவர்பின் ஒருவராக சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக இருந்து இந்த வழக்கை விசாரித்தனர். சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக இருந்த ஆச்சாரியா 2013ஆம் ஆண்டு துவக்கத்தில் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்ளவே அவருக்கு பதிலாக பவானி சிங் என்பவர் அரசு வழக்கறிஞராக பொறுப்பேற்றார். கடந்த ஆண்டு அக்டோபர் இறுதியில் ஜான் மைக்கேல் டி குன்ஹா தனி நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர் 10 மாதங்கள் விசாரணை நடத்திய பிறகு தீர்ப்பு வழங்கும் தேதியை அறிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பும் அரசு தரப்பும் பல முறை வாய்தா வாங்கினர். இந்த விவகாரம் தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் அபராதமும் விதித்தது. 18 ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த வழக்கில் 160க்கும் மேற்பட்ட தடவைகள் வாய்தாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சராக இருக்கும் ஒருவர் இந்த வழக்கை இப்படி கையாண்டிருக்க கூடாது என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான ஜி சி சேகர்.
முக்கியமான அம்சம் ஒரு முதலமைச்சராக இருந்தார் வந்து அதை தைரியமாக நேருக்கு நேர் நின்று சட்டத்துக்கு உட்பட்டு அதை ஃபேஸ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நாள் வாய்தா வாங்கி அதை எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே பண்ணி முடியுமோ நான் பண்ணினது வந்து சட்டத்து மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பைய குறைச்ச மாதிரிதான் இருக்கு. அரசியல் முக்கியத்துவம் என்னன்னா ஜெயலலிதா கன்விக்ட் ஆனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக், உடனே பதவி விட்டு இறங்க வேண்டியிருக்கும். ஸோ ஜெயலலிதாவுக்கு ஒரு அடுத்த 2016 எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியாத ஒரு நிலைமையில அவங்க வந்து எப்படி தேர்தலை ஃபேஸ் பண்ண போறாங்கங்கறத பார்க்கணும்.
இந்த வழக்கும் இதில் வழங்கப்படவிருக்கும் தீர்ப்பும் தமிழக அரசியலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிறார் பத்திரிகையாளர் ராமசுப்ரமணியன்.
சுதந்திர இந்தியாவின் வரலாறில் இவ்வளவு நீண்ட காலம் ஒரு ஊழல் வழக்கு விசாரணை நடைபெற்றதே கிடையாது. தீர்ப்பு ஒருவேளை அவருக்கு பாதகமாக இருக்குமானால் தற்போதைய ஊழல் ஒழிப்பு சட்டங்களின்படி அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். அப்படி இருந்தால் இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாத அந்த கட்சியில் அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். எதிர்கட்சியான திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் இந்த தீர்ப்பை அவர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த தீர்ப்பு பாரதூரமான விளைவுகளை தமிழக அரசியலில் ஏற்படுத்தக்கூடும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தீர்ப்பு வழங்கப்படும் போது நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் தமிழக முதலமைச்சரின் பாதுகாப்பிற்கென விரிவான ஏற்பாடுகளை கர்நாடக காவல்துறை செய்துள்ளது. தனி விமானம் மூலம் நாளை காலையில் ஜெயலலிதா சென்னையிலிருந்து பெங்களூர் வரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செய்திகள் அளித்தவர் சென்னை செய்தியாளர் முரளிதரன். சொத்துக்குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை அளிக்கப்பட்டால் அவர் உடனடியாக சிறை செல்ல நேரிடுமா, அவர் பதவியை விட்டு விலகிச் செல்ல வேண்டுமா என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமணி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கோர்ட் ஆஜராகணும் எல்லா அக்யூஸ்டும், அப்ப வந்து இவங்களும் அங்க ஆஜராவாங்க. ஆஜர் ஆகிற போது அங்கிருந்தே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம், அதுதான் சான்ஸ் இருக்கு. ஒருவேளை கன்விக்ட் ஆனாக்க இன்னொன்னு வந்து கன்விக்ட் ஆனா அவங்க வந்து நார்மலா இமீடியட்டா பதவி விலகணும். ஆனா அதே கோர்ட்ல தனக்கு இருக்கிற டிபிகல்டிஸ சொல்லி கன்விக்ஷனையும் சென்டென்ஸையும் ஒரு 3-4 டேஸுக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியும். அப்படி கேட்டானா கோர்ட் வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி சஸ்பெண்ட் பண்ணானா அவங்க வந்து ரிசைன் பண்ண வேண்டாம் இமீடியட்டா, அதுக்கப்புறம் சிறைக்கும் போக வேண்டாம். அப்புறம் ஹைகோர்ட்ல வேகமா கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல வந்து இதை ஸ்டே பண்ணணும், கன்விக்ஷனையே ஸ்டே பண்ணணும். அதாவது தண்டனையை மட்டும் ஸ்டே பண்ணானாக்கா கன்விக்ஷன் இருக்கும், கன்விக்ஷன் இருந்தாலே பதவியில் இருக்க முடியாது.
குற்றவாளி தீர்ப்பு இருந்தா அவங்க வந்து பதவியில் இருக்க முடியாது.
தீர்ப்பு அந்த மாதிரி இருந்தா கன்விக்ஷன் தீர்ப்பு இருந்தா இவங்க குற்றவாளின்னு, அப்ப இவங்க வந்து அந்த தீர்ப்பை வந்து அவங்க வந்து ஸ்டே கேட்கணும்.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு காலகட்டத்தில் 2 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் அவர் பதவி இழப்பார் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் பிறகு லோக்பால் சட்ட திருத்தம் வந்துவிட்டது. இப்போதைய நிலைப்படி தண்டனை காலம் எவ்வளவு இருந்தால் ஜெயலலிதா அவர்கள் பதவி இழப்பார்கள்?
இது வந்து கரப்ஷன் கேஸா இருக்கிறதுனால இதுல வந்து தண்டனை வந்து மேல நிறைய கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசட்ஸ் கேஸ் இருக்கு, நிறைய சொத்து சேர்த்துட்டாங்கன்னு. அந்த மாதிரி கேஸ்ல வந்து டெஃபினட்டா சென்டென்ஸ் வந்து 5 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டா பதவி இழக்க வேண்டி வரும். கன்விக்ஷன்ல ஈவன் இப்படி ஃபார் ஒன் டே அவங்க பதவி விலக்கணும்.
அதே மாதிரி இந்திய நீதிமன்றங்கள்ல ஒன்று பார்க்கலாம், முதல்ல வந்து குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத ஒரு நாள் தீர்ப்பு சொல்லிட்டு இதுக்கான தண்டனையை இன்னொரு நாளைக்கு சொல்லுவாங்க. இப்போ நாளைய வழக்கில் அது மாதிரி குற்றவாளி அப்படின்ற மட்டும் தீர்ப்பு சொல்லிட்டு தண்டனையை அறிவி காட்டி முதலமைச்சருடைய நிலை என்ன ஆகும்?
இன்ஃபேக்ட் முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அதுக்குதான் நான் சொன்னேன், கோர்ட்லயே இந்த கன்ஃபிக்ஷனை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு 3 டேஸ்க்குன்னு கேட்கலாம். அவங்க கேட்டானா அதுக்குள்ளேயும் போய் ஈவன் 48 hours ஸ்டே பண்ணா கூட அதுக்குள்ள போய் ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிடலாம்.
நீங்க சொல்ற மாதிரி அவங்க அந்த இடைநிறுத்தம் அந்த ஸ்டே பெறாட்டி அவங்க ஜெயிலுக்கும் போக வேண்டி வரும், இல்லாட்டி அவங்க பெயில் அப்ளை பண்ணணும். அந்த பிணைக்கான விண்ணப்பத்தையும் அவங்க அதே நீதிமன்றத்துல கொடுக்கணுமா இல்ல உயர் நீதிமன்றத்தை அணுகணும்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, இதுக்கு மேல கர்நாடகா ஹைகோர்ட்ல கொடுக்கணும். அங்க வந்து ஒரு தடை கேட்கணும் இந்த சென்டென்ஸுக்கும் இந்த கன்விக்ஷனுக்கும்.
முதல்ல
தடை கொடுத்துட்டானா அவங்க வந்து பதவியில கண்டினியூ கூட பண்ணலாம். ஆக்சுவலா ஏன்னா இந்த கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டானா, நார்மலா கன்வென்ஷன்ல ஸ்டே பண்ண மாட்டாங்க, சென்டென்ஸ் ஸ்டே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு நிறைய.
முதல்வர் பதவி போகும் அப்படிங்கிற பட்சத்துல எம்எல்ஏ பதவியும் சேர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே போயிடும். முதல்வர் மட்டும் இல்ல.
உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமணி. இறுதியாக, செவ்வாய் கிரகத்திற்கு கலனை அனுப்பியதன் மூலமாக உலகத்தின் கவனம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் மீது தற்போது திரும்பியிருக்கிறது. சமீப ஆண்டுகளாக விண்வெளி ஆய்வில் தொடர்ந்து முன்னேறி வருகின்ற இஸ்ரோவில் இந்தியாவின் சிறந்த தொழிற்கல்வி நிறுவனங்களாக கருதப்படுகின்ற ஐஐடி மற்றும் தேசிய பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்தவர்கள் 2% அளவுக்கே வேலை செய்வதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. ஐஐடி மாணவர்கள் ஏன் இஸ்ரோவை தவிர்க்கின்றனர் என்று ஐஐடி கான்பூரின் நிர்வாக கவுன்சிலின் தலைவராக இருக்கின்ற டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த ஐஐடி என்ஐடி போன்ற நிறுவனங்கள் இதுல இருந்து வர்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ரிஃபர்ட் சாய்ஸ், அவங்களுக்கு எது எந்த இடத்துக்கு அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் ஏற்படுது. ரெண்டாவது, அவங்க 90% அந்த மாணவர்கள்லாம் கேம்பஸ் இன்டர்வியூல அவங்களே ஐஐடியிலேயே வந்து செலக்ட் ஆகி போயிடுறாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூல வரும்போது அவங்களுக்கு அவங்களுடைய பொறுப்பு என்ன இருக்கும், அவங்களுடைய ஊதியங்க என்ன இருக்கும் அப்படின்னு அதையெல்லாம் பாக்குறாங்க. இந்த இஸ்ரோ போன்ற அரசாங்க நிறுவனங்கள் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்றது கிடையாது. ஆனா எல்லா ஐஐடிக்கும் இஸ்ரோவுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. ஆனா அவங்க ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ் இந்த ஐஐடிஸுக்கு இதுவரைக்கும் சரிபட்டு வரல. ஆனா இப்போ ஐஐடிஸ் நிறைய என்ஐடிஸும் அதிக அளவுக்கு விரிவடைஞ்சு இருக்கிறதுனால இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இப்ப ஐஐடி என்ஐடி போன்ற முன்னணி பொறியியல் நிறுவனங்கள்ல வந்து ஏராளமான முதலீடுகளை செய்து ரொம்ப ஒரு டாப் கிளாஸ் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் அல்லது பொறியாளர்கள் உருவாக்குறாங்க. அப்படி அரசு அவர்கள் மீது முதலீடு செய்யும் பொழுது படித்த பிறகு அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது பங்களிக்க வேண்டும்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது, அதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி செய்ய வேண்டிய தேவை இருக்கா?
இருக்கிறது நியாயம்தான். ஆனா இன்றைக்கு 100-க்கு 90 மாணவர்கள் அந்த ஐஐடியில என்ஐடியில படிக்கிறவங்க அரசாங்க துறையில வேலை செய்யலனால கூட இந்தியாவில் இருக்கிற மற்ற துறைகளில் வேலை செய்யறாங்க. அவங்க நாட்டுக்கு சேவைன்றது அரசாங்கத்துக்கு இல்லை வேலை செஞ்சாதான் நாட்டுக்கு சேவைன்றது நினைக்கிறது தவறு. நாட்டுக்குள்ள அவங்க தனியாவே கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க அல்லது இந்தியாவில் இருக்கிற கம்பெனியில வந்து வேலை செய்யறாங்க. அதனால 100-க்கு 90 பேர் இந்தியாவிலே வேலை செய்யறதுனால இந்த அரசாங்கம் அதில் செய்யற முதலீடு நாட்டுக்கு பயன்படவில்லை என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு 5% கூட இன்னைக்கு மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போறது கிடையாது. நான் எல்லா ஐஐடியினுடைய புள்ளி விவரங்களை வச்சு நான் உறுதியா சொல்றேன் உங்களுக்கு.
இப்போ இன்னொரு புறம் வந்து இந்தியாவில் கல்வித்துறை தனியார் மயப்படுத்தப்பட்ட பிறகு தனியார் பல்கலைக்கழகங்கள் ஏராளமாக பல்கி பெருகிவிட்டன. அதிலிருந்து படித்து வெளியேறும் மாணவர்கள் கூட இஸ்ரோ போன்ற அமைப்புக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அதனால ஐஐடி என்ஐடியை மட்டுமே சிறந்த மாணவர்களை பெற்றுக்கொள்வதற்கு சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது.
நல்ல தமிழ் தனியார் பல்கலைகள் வர்றது நாட்டுக்கு நல்லதுதான். அவங்களும் ஐஐடிக்கு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு மாணவர்களை தயார் பண்றாங்கன்னா அதுவும் நல்லதுதான். அந்த மாணவர்கள் நாட்டு சேவையில ஈடுபடுறாங்கன்னா அதுவும் நல்லதுதான். ஆனா அந்த நிலைமை பெரிய அளவுக்கு இன்னும் வரவில்லை. மிக உயர்ந்த தரத்துக்கு இருக்கிற தனிப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ன்றது ரொம்ப குறைவு. அதனாலதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல டெலிவிஷன்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நல்ல பல்கலைக்கழகமும் ஏர்லைன் மேகசைன்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நல்ல தரத்தோட வந்து நல்ல வந்தாங்கன்னா நாட்டுக்கு நல்லதுதான். அந்த மாதிரி வரணும்னா நாங்க எல்லாம் விரும்புறோம். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல, இப்ப நான் இஸ்ரோவை பத்தி தனியா சொல்ல விரும்பல, பொதுத்துறை நிறுவனங்கள்ல அந்த காலத்துல சேர்ந்தவங்க எல்லாம் அதிகம் பேரு அவங்களுடைய குவாலிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப பிஹெச்டி வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஆராய்ச்சி துறையில ரொம்ப முன்னுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க செயல் திறமையில வழிகாட்டி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய துறையில வேலை செய்யறதுக்கு வேண்டிய ஆளுங்க எங்கிருந்து வராங்களோ அவங்களை அவங்க எடுத்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை.
டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அளித்த சுவை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.